லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன பூமியில் புதுமை, திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை, சாமுவேல் பூத்த சரித்திரம் மற்றும் செய்திகள். பூமியில் புதுமை, அதிசய உலகம் அமேசான்.
அமேசான் மழைக்காடு என்பது தென்னமெரிக்காவின் அமேசான் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள ஒரு பெரிய மழைக்காடாகும். ஆண்டு முழுவதும் கொட்டும் மழை, சூரிய வெளிச்சமே பார்க்காத தரை, இறுக்கமும் நெருக்கமுமாய் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை மரங்கள், பின்னி பிணைந்த அடர்ந்த காடு. அதில் வாழ்கின்ற எண்ணற்ற அரிய பறவைகள், விலங்குகள், இவற்றோடு இதுவரை வெளி உலகத்தையே பார்த்திராத சில ஆயிரம் பழங்குடியினர். அமேசான் காடுகளை உருவாக்கிய பெருமை அமேசான் நதிக்கே போய்சேரும். இதன் 1100 கிளை நதிகளில் 17 கிளை நதிகள் 1500 கிலோமீட்டர் நீளம் கொண்டவை. எண்ணற்ற செடிகொடிகளையும் மூலிகைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள அதிசய உலகம் அமேசான் மழைக்காடுகள். அமேசானில் கிடைக்கும் 3000 பழ வகைகளில் 200 வகை மட்டுமே நம் பயன்பாட்டுக்கு வருகின்றது. ஆனால் அங்கே வாழும் மக்கள் ஏறத்தாழ 2000 இந்த அரிய பழ வகைகளை உண்ணும் பேறு பெற்றவர்களாய் உள்ளனர். இன்றளவும் இயற்கைக்கு மிக இணக்கமாக வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள். விலங்குகளை வேட்டையாடி பச்சையாகவே உண்டு வருகின்றனர் அவர்கள். இவர்களுக்கு சமைப்பது என்றால் என்ன என்றே தெரியாது. திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை. கடவுளின் மீட்பு எல்லாருக்கும் உரியது. அக்டோபர் 16 இப்புதன் காலையில் ரோம் நகரில் காலநிலை இதமாக இருக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வழக்கமான புதன் பொது மறைக்கல்வி உரை வத்திக்கான் புனித பேதுரு வளாகத்தில் நடைபெற்றது. திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து கடந்த பல வாரங்களாக தனது மறைக்கல்வி உரையை வழங்கி வரும் திருத்தந்தை, இயேசு கொணர்ந்த மீட்பு உலகினர் எல்லாருக்கும் உரியது என்பதை உணர்த்தும் அந்நூலின் 10 பிரிவிலிருந்து பல மொழிகளில் உரையை வழங்கினார். திருத்தூதர் பணிகள் நூலில் புனித லூக்கா விவரித்திருக்கும் இவ்வுலகில் நற்செய்தி பயணம் வியப்புக்குரிய வழியில் வெளிப்படுத்தப்படுகின்ற கடவுளின் மிக உன்னத படைப்பாற்றலுடன் சேர்ந்தே செல்கின்றது. தாம் கொணர்ந்த மீட்பு குறிப்பிட்ட சிலருக்கே உரியது என்ற எண்ணத்திலிருந்து தம் பிள்ளைகள் வெளியேறி மீட்பின் உலகளாவிய தன்மைக்கு தங்களை திறக்க வேண்டும் என கடவுள் விரும்புகின்றார் என்று இத்தாலிய மொழியில் முதலில் தன் மறைக்கல்வியை துவக்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Cari fratelli e sorelle, buongiorno. Il viaggio del Vangelo nel mondo, San Luca racconta negli Atti degli Apostoli, è accompagnato dalla somma creatività di Dio che si manifesta in maniera sorprendente. Dio vuole che i suoi figli superino ogni particolarismo per aprirsi all'universalità della salvezza. Questo è lo scopo, superare i particolarismi e aprirsi all'universalità della salvezza, perché Dio vuol salvare tutti.
அன்பு சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவில் கடவுள் வழங்கும் மீட்பு என்ற கொடை அனைத்து நாடுகளின் மக்களுக்கும் உரியது. இந்த உண்மையை தொடக்க கால திரு அவை உணர்வதற்கு தூய ஆவியார் எவ்வாறு தம் அருள்கொடைகளை அதன் மீது ஏராளமாக பொழிந்து வழிநடத்தி வந்தார் என்பதை நம் மறைக்கல்வியில் அறிந்து வருகின்றோம். இந்த பயணத்தில் இக்கட்டான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. கடவுளின் கண்களில் எந்தவொரு உணர்வும் தூய்மையற்றது அல்ல என்பதை புனித பேதுருவுக்கு கடவுள் கனவில் உணர்த்திய போது அது ஏறத்தாழ உடனடியாகவும் நடைபெற்றது. ரோமை படைப்பிரிவில் நூற்றுவர் தலைவராக பணியாற்றிய யூதர் அல்லாத கொர்னேலியோ என்பவர் பேதுருவிடம் வந்து அவர் போதித்த நற்செய்தியை கேட்டு குடும்பத்துடன் தூய ஆவியாரின் கொடையை பெற்று திருமுழுக்கு பெற்றபோது இது நடைபெற்றது. கடவுள் இஸ்ரேலுக்கு வாக்குறுதி அளித்த அனைத்து ஆசீர்வாதங்களும் எல்லா மக்களுக்கும் வழங்கப்படுகிறது என்ற கடவுளின் படைப்பாற்றலுக்கு பேதுருவின் மனமும் இதயமும் திறப்பதற்கு இந்த நிகழ்வு இட்டுச் சென்றது. கடவுளின் மீட்பு உலகில் எல்லாருக்கும் உரியது என்பதை பேதுரு தேர்ந்து தெளிந்தது நற்செய்தியின் மகிழ்வை எல்லாருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற உண்மையான நற்செய்தி அறிவிப்பாளரை குறித்து நிற்கின்றது. பேதுருவின் எடுத்துக்காட்டு நமக்கும் சவால் விடுக்கின்றது. அதாவது, உயிர்த்த ஆண்டவரில் வழங்கப்படும் மீட்பை நோக்கி இக்காலத்திலும் எல்லா மக்களையும் தூய ஆவியார் கவர்ந்தெழுக்கின்றார் என்ற கடவுளின் வியத்தகு படைப்பாற்றலுக்கு திறந்த மனத்தவராய் இருக்கின்றோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு நாம் சவால் விடுக்கப்படுகின்றோம்.
இவ்வாறு இப்புதன் தன் மறைக்கல்வி உரையை நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உட்பட இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நாடுகளின் திருப்பயணிகளையும் வாழ்த்தி தன் அப்போஸ்தலிக்க ஆசீரையும் வழங்கினார்.
Benedicat vos omnipotens Deus, Pater, et Filius, et Spiritus Sanctus.
சாம்பலில் பூத்த சரித்திரம் தத்துவ போதகர் பகுதி 1.
இந்தியாவில் ஜாதி பிரிவினைகளும் பார்ப்பனர்களின் கோட்பாடுகளும் கிறிஸ்தவ மத போதனைகளுக்கு பெரும் தடங்கல்களாக இருந்தன. சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரே கிறிஸ்துவத்தை தழுவினர். இந்நிலையில் பார்ப்பனர்களும் கிறிஸ்துவத்தை ஏற்கச் செய்தவர் 16 மற்றும் 17 நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலிய இயேசு சபை அருள்பணியாளர் ராபர்ட் தே நோவெலி. இந்தியாவில் திருத்தூது பணியாற்றிய இவர் இந்திய மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தபோது கையாண்ட யுக்திகளால் மிகவும் போற்றப்படுகின்றார். 1577 ஆண்டு இத்தாலியின் டஸ்கனி மாநிலத்தில் மொந்தே புல்சியானோ எனும் ஊரில் பிரபுக்கள் குலத்தில் பிறந்த ராபர்ட் தே நோவெலி அவர்கள் இரு திருத்தந்தையருக்கு உறவினர். இவரது குடும்பம் கத்தோலிக்க திரு அவையில் அதிகம் செல்வாக்கு பெற்றிருந்தது. இவர் தனது குடும்பத்திற்காக மாபெரும் செயல்கள் ஆற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஜப்பானில் திருத்தூது பணியாற்றிய மறைப்போதகர்களின் துணிச்சலான செயல்களால் கவரப்பட்டு தனது 26வது வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார் இவர். தனது குடும்பத்தினர் தன்னை பற்றி கொண்டிருந்த கனவுகளையும் இவர் தவிடுபொடியாக்கினார்.
தே நோவெலி அவர்கள் இயேசுபையில் இணைந்தவுடன் மறைப்பணி தளங்களுக்கு செல்வதற்கு தன்னை தயார் செய்தார். இவர் இந்தியாவில் இறைப்பணியாற்ற அனுப்பப்பட்டார். 1605 ஆண்டு மே மாதம் 20 கோவா வந்திறங்கினார். கோவாவிலிருந்து முதலில் கொச்சின் சென்ற அவர் ஏறத்தாழ 1606 ஆண்டு நவம்பர் மாதத்தில் மதுரை சென்றார். ராபர்ட் தே நோவெலி பற்றி இந்தியாவுக்கு ஒரு முத்து, ராபர்ட் தே நோவெலியின் வாழ்வு என்ற தலைப்பில் வின்சென்ட் என்பவர் எழுதி 1959 ஆண்டில் வெளியிடப்பட்ட நூலில் இந்த இளம் இயேசுபை அருள்பணியாளர் கோவாவை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் இறைப்பணி ஆற்றவே விரும்பினார், ஏனெனில் மதமாற்றம் தீவுகளிலும் கடற்கரையோரங்களிலுமே நடைபெறுகின்றது என்பதையும், தேவைப்பட்டால் பாதுகாப்பிற்கு போர்த்துகீசரின் துப்பாக்கிகளும் இதற்கு துணை நின்றன என்பதையும் இந்த இளம் குரு முழுமையாய் நம்பினார். எனவே இவர் இந்தியாவின் உட்பகுதிக்கு சென்று தென்னிந்தியாவின் மத்திய பகுதியில் வாழ்ந்தவர்களை மதமாற்றும் முயற்சியில் இறங்க விரும்பினார் என்று அந்த நூலில் குறிக்கப்பட்டுள்ளது.
மதுரைக்கு சென்ற அருள்பணியாளர் தே நோவெலி அவர்கள் அப்பகுதியில் மற்றுமோர் இயேசு சபை அருள்பணியாளரை சந்தித்தார். அவர் அப்பகுதியில் பல ஆண்டுகளாக இறைப்பணி ஆற்றி வந்தாலும் மதமாற்றத்தை பொறுத்தவரை வெற்றி காணவில்லை என்பதை அறிந்தார் தே நோவெலி. நகரத்தில் மதம் மாறியிருந்த அனைவரும் கடற்கரை பகுதிகளைச் சார்ந்த மீனவர்கள் அல்லது போர்த்துகீசியர்களாகவும் மதுரை நகரைச் சேர்ந்த ஒருவர் கூட மதம் மாறவில்லை என்பதையும் அவர் கண்டார். அதுபற்றி தனது மூளையை போட்டு குழப்பினார். சில வாரங்கள் சென்று கடைசியில் அதிர்ச்சியூட்டும் ஒரு உண்மை அவருக்கு புலப்பட்டது. மதுரையில் வாழ்ந்த இந்துக்கள் வெளிநாட்டவரை மிகவும் உற்று கண்காணிப்பதைக் கண்டார். வெளிநாட்டவர்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை கவனித்து வந்த இந்துக்கள் மறைப்பணியாளர்கள் மாமிசம் சாப்பிடுவதையும் பரங்கி என முத்திரை குத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினரோடு தொடர்பு வைத்திருப்பதையும் கவனிப்பதை தே நோவெலி அவர்கள் உணர்ந்தார். அதனால் வெளிநாட்டு மறைப்பணியாளர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று இந்துக்கள் முடிவு செய்தனர். இவ்வாறு தாங்கள் தலித்துக்களுடன் இணைக்கப்பட்டதற்கு இயேசு சபையினர் உட்பட போர்த்துகீசியர்கள் மகிழ்வடைந்தனர். ஏனெனில் போர்த்துகீஸ் என்ற சொல்லுக்கு தமிழில் பரங்கி என்று மொழிபெயர்க்கப்பட்டது. இயேசு சபையினர் மேலும் ஒரு தவறு செய்தனர் என்று கூறப்படுகின்றது. அவர்கள் தங்களின் மதத்தை குறிப்பதற்கு பரங்கி என்ற சொல்லையே பயன்படுத்தியுள்ளனர். எனவே ஒருவர் கிறிஸ்துவராக மாற வேண்டுமெனில் தங்கள் ஜாதியை ஒதுக்கிவிட்டு மாமிசமும் சாப்பிட வேண்டுமென இந்துக்கள் முடிவு செய்தனர். இதனாலேயே மதுரையில் உயர்ஜாதி இந்துக்கள் எவரும் மதம் மாறவில்லை என்பதை கண்டறிந்தார் ராபர்ட் தேனோபிலி.
அதே நேரம் பல இந்துக்கள் தங்கள் கடவுள்கள் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு எளிய மற்றும் கடினமான வாழ்வு வாழ்ந்து வந்ததையும், இவர்கள் எல்லோரும் எல்லா ஜாதிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இவர்களை அனைவரும் நன்மதிப்புடன் நடத்தப்பட்டதையும், இவர்கள் சன்னியாசிகள் என்று அழைக்கப்பட்டதையும் கவனித்தார். எனவே சிறிது காலம் சென்று தே நோபிலி அவர்களும் சன்னியாசியாக மாறுவதற்கு தீர்மானித்தார். அதன் வழியாக தங்கள் ஜாதிகளை புறக்கணிக்க விரும்பாதவர்களை அணுக முடியும் என்பதை உணர்ந்தார் இவர். இத்தாலிய இயேசபை அருள்பணி ராபர்ட் தே நோபிலி அவர்கள் வேதங்கள் புராணங்கள் ஆகியவற்றை ஆய்ந்தறிய வடமொழி, தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். தத்துவ போதக சுவாமிகள் என அழைக்கப்படும் இவர் தமிழில் 40 உரைநடை நூல்களை எழுதியுள்ளார். இத்தகைய பங்களிப்பால் இவர் தமிழ் உரைநடையின் தந்தை என்று அறியப்படுகின்றார். 3 கவிதை நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார்.
சரித்திரம் தத்துவ போதகர் பகுதி 1. இத்தொடர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
உலகெங்கும் பட்டினியாலும் உணவு குறைபாட்டாலும் துன்புறும் நமது சகோதரர் சகோதரிகள் விடுக்கும் அவசர விண்ணப்பத்தை ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு நாளன்று நாம் கேட்டு வருகிறோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக நிறுவனம் ஒன்றுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் கூறியுள்ளார். அக்டோபர் 16 இப்புதனன்று கடைபிடிக்கப்பட்ட உலக உணவு நாளை ஒட்டி உலக உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனமான FAO-க்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள செய்தியில் உணவை வீணாக்குவோரையும் உணவின்றி தவிப்போரையும் இணைத்து தன் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். FAO நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் திருவாளர் கு தோங்கியூ அவர்களுக்கு திருத்தந்தை அனுப்பியுள்ள இந்த செய்தியில் இந்த உலக நாளுக்கென நமது செயல்பாடுகள், நமது எதிர்காலம், பூஜ்ய பட்டினி உலகிற்காக நலம் மிகுந்த உணவு முறைகள் என்ற மையக்கருத்தை இந்த நிறுவனம் தெரிவு செய்துள்ளதற்காக திருத்தந்தை தன் பாராட்டை தெரிவித்துள்ளார்.
திருத்தூதர் பணிகள் நூலையும் அந்நூலில் திருத்தூதர்களை தூய ஆவியார் வழிநடத்தி வந்ததையும் மையப்படுத்தி கடந்த சில வாரங்களாக புதன் மறைக்கல்வி உரைகளை வழங்கி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைக்கல்வி உரையில் பகிர்ந்து கொண்ட ஒரு கருத்தை தன் டுவிட்டர் செய்தியாக வெளியிட்டுள்ளார். கடவுள் வழங்கும் ஆச்சரியங்களால் நாம் வியந்து மகிழும் வரத்திற்காக என்று வேண்டுகின்றோம். அவரது படைப்பாற்றலை தடை செய்யாமல் இறைவனை சந்திப்பதற்கு பிறர் மனங்களை ஊக்குவிக்கும் வரத்திற்காகவும் ஜெபிப்போம் என்ற சொற்கள் திருத்தந்தையின் டுவிட்டர் செய்தியாக வெளியாயின. மேலும் பூமி தாயை மையப்படுத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதியுள்ள ஒரு நூல் நமது பூமி தாய் சுற்றுச்சூழல் விடுக்கும் சவாலை ஒரு கிறிஸ்துவ கண்ணோட்டத்துடன் வாசித்தல் என்ற தலைப்பில் அக்டோபர் 24 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வத்திக்கான் நூலகம் வெளியிடும் இந்நூலுக்கு கிறிஸ்தவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தை முதலாம் பர்த்தலோமியோ அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். இந்நூலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பதிவு செய்துள்ள சில பகுதிகளை கொரியேரே தெல்லா சேரா என்ற இத்தாலிய நாளிதழ் அக்டோபர் 16 இப்புதனன்று வெளியிட்டுள்ளது.
அமேசான் நிலப்பகுதியை மையப்படுத்தி வத்திக்கானில் நடைபெற்று வரும் உலக ஆயர்கள் சிறப்பு மாமன்றத்தின் 12வது பொது அமர்வு திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் 173 மாமன்ற தந்தையரின் பங்கேற்போடு இந்த செவ்வாய் பிற்பகல் நடைபெற்றது. அமேசான் பகுதியில் வாழும் வறியோருடன் தன்னையே அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் தலத்திரு அவை அப்பகுதியில் பணியாற்ற முடியாது என்ற கருத்து இந்த பொது அமர்வில் வலியுறுத்தப்பட்டது. மரணத்துடன் வாழ்வதைவிட வாழ்வை உறுதி செய்யும் போராட்டத்தில் மரணமடைவது மேல் என்றும், மண்ணின் மைந்தர்களோடு இணையும் திரு அவை நல்ல சமாரியரின் முகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வலிமையான கருத்து பரிமாற்றங்கள் இந்த பொது அமர்வில் இடம்பெற்றன. படைப்பின் பாதுகாப்பில் அறிவியலின் பங்கு, சுற்றுச்சூழல் குறித்து இன்னும் ஆழமான மனமாற்றம், அமேசான் பகுதிக்கென உரிய ஆன்மீகம் மற்றும் இறையியல் ஆகியவை குறித்த தேடல், பொதுநிலையினரை உள்ளடக்கிய அருள் பணிகள் போன்ற கருத்துக்களும் இந்த அமர்வில் விவாதிக்கப்பட்டன. இந்த பொது அமர்வின் இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பெயரை தாங்கிய கப்பல் ஒன்று அமேசான் பகுதியில் மருத்துவ பணிகளில் ஈடுபட்டு வருவதை காட்டும் காணொளி ஒன்று திரையிடப்பட்டது.
இன்றைய தலைமுறையினரின் கரங்களில் பூமிக்கோளம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது வருங்கால தலைமுறைக்கு இந்த கொடையை பொறுப்புடன் ஒப்படைக்க வேண்டும் என்று திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் ஐநா அவையில் வழங்கிய உரையில் கூறினார். நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் கூட்டங்களில் திருப்பிடத்தின் பிரதிநிதியாக பங்கேற்கும் பேராயர் பெர்னதித்தோ அவுசா அவர்கள் செவ்வாயன்று நீடித்திருக்கக்கூடிய முன்னேற்ற இலக்குகள் குறித்து ஐநா பொது அவையின் 74வது அமர்வில் உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார். தலைமுறைகளுக்கு இடையே நிலவ வேண்டிய ஒருங்கிணைப்பும் நீடித்திருக்கக்கூடிய முன்னேற்றமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவா உமுக்கே புகழ் என்ற திருமடலில் கூறியுள்ளதை பேராயர் அவுசா அவர்கள் தன் உரையில் சுட்டிக்காட்டினார்.
உலக அமைதியை கட்டியெழுப்பும் முயற்சியில் உலகத் தலைவர்கள் அனைவரும் முழுமனதோடு ஈடுபட்டால் அணு ஆயுதங்களின் தேவை முற்றிலும் அழிந்து போகும் என்று பாகிஸ்தானின் லாகூர் உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் செபாஸ்டின் ஷா அவர்கள் கூறினார். அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களும் எகிப்தின் சுல்தானும் ஒருவரை ஒருவர் சந்தித்த நிகழ்வின் 800வது ஆண்டு நிறைவு நிகழ்வு லாகூரில் கொண்டாடப்பட்ட வேளையில் பேராயர் ஷா அவர்கள் இவ்வாறு கூறினார். இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அணு ஆயுத சக்தி படைத்தவை என்பதால் இந்த இரு நாடுகளும் காஷ்மீர் பிரச்சினையை மோதல்கள் வழியே தீர்க்க முயல்வது மிகவும் ஆபத்தான விளைவுகளை உருவாக்கும் என்று பேராயர் ஷா அவர்கள் கவலை வெளியிட்டார்.
உலகெங்கும் வாழும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 1/3 உணவு பற்றாக்குறையால் முழுமையான வளர்ச்சியின்றி துன்புறுகின்றனர் என்று யூனிசெஃப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அக்டோபர் 16 இப்புதனன்று உலக உணவு நாள் கடைபிடிக்கப்பட்டதையொட்டி யூனிசெஃப் வெளியிட்டுள்ள இவ்வறிக்கை கடந்த 20 ஆண்டுகளில் வெளியாகியுள்ள மிக துல்லியமான அறிக்கை என்று கூறப்படுகின்றது.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.